வணக்கம் திருமதி வெண்ணிலா, தாங்கள் பெண்ணெழுதும் காலம் என்ற தொடர் கட்டுரையை வெளியிட்டிருக்கின்றீர்கள். பிருந்தாவும் இளம்பருவத்து ஆண்களும் என்ற சிறுகதை நூல் விரைவில் வெளிவர இருக்கின்றது. தாங்கள் இந்த இலக்கிய உலகுக்கு அறிமுகமானது எப்படி என்பது பற்றி எமது வத்திக்கான் வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
எனக்கு வந்து முழுக்க முழுக்க முதல்ல நான் வாசிப்பின் மேல இருந்த ஆர்வத்துலதான் வந்து இலக்கியத்துக்குள்ள வந்தது. ஏன்னா என்னுடைய தந்தை வந்து மிக தீவிரமான ஒரு பெரியார் சிந்தனையாளர். அவருடைய வாசிப்புக்கு வந்து குடியரசு, திராவிட நாடு இப்படி பல பத்திரிகைகள் வந்து வீட்டுல இருந்திருக்கும். அப்ப நான் என்னோட 7-8 வயதுலயே வந்து நான் வந்து பெரியார் சிந்தனைகளைய கேட்டோம். அந்த இதழ்களை வாசித்துதான் என்னுடைய சிறு வயது வாசிப்பே வந்து வளர்ந்தது. ஒரு கட்டத்திற்கு பிறகு நான் வந்து அப்பாவினுடைய வாசிப்பு அனுபவத்தோட சேர்ந்து சுஜாதாவின் மூலமாக நவீன இலக்கியத்திற்குள்ள வந்து தீவிரமா வந்து வாசிக்க ஆரம்பிச்சு வந்து உள்ள வந்தேன். தீஜாவில இருந்து தொடங்கி புதுமை பித்தன் இப்படி பல எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை வாசிச்சு வெறும் வாசகியா தான் நான் வந்து இலக்கிய உலகத்துக்கு வந்து அறிமுகமானேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு கணமும், நாம் இந்த சமூகத்தின் முன்னால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீ ஒரு பொம்பளை, நீ வந்து இந்த உலகத்துல இந்த சமூகத்துல ரெண்டாவது இடத்துலதான் இருக்கிற, ஆணுக்கு அடுத்த இடம்தான் உனக்கு அப்படின்னு என்னை குத்தி காட்டுகிற அல்லது மிக நாசுக்காக எனக்கு உணர்த்துகின்ற ஒரு கணத்தை நான் தினம் எதிர்நோக்கியதை உணர தொடங்கிய அந்த நேரத்தில் தான் நான் முதன் முதலில் ஒரு கவிஞராக வந்து எழுத தொடங்கினேன்.
உங்களது சில கவிதை வரிகளை எமது நேயர்களுக்காக சொல்வீர்களா?
எனக்கு முழுமையான வரிகள் வந்து உடனடியா வந்து சொல்ல முடியல. ஆனா வந்து ஒரு பெண்ணுக்கு நேர இருக்கின்ற திருமணம் அவளுடைய ஆளுமையை பாதிக்குமோ, என்ன மாதிரியான குடும்ப வாழ்க்கையை கொடுக்குமோ அப்படின்ற ஒரு பதற்றம் தான் என்னுடைய ஒரு முதல் கவிதையா வந்துச்சு. அந்த கவிதையினுடைய வரிகள் வந்து இப்படி தொடங்கும். அடுத்த ஆண்டும் வசந்தம் ஆர்ப்பாட்டமாய் வரும், தோட்டத்து கொள்ளையில் முட்டையிட தேன் சித்து வரும். இப்படி பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே வருவேன். நான் தோட்டத்துல வந்து தேன் சித்து வரும், அதுக்கப்புறமா வந்து மழை காலத்துல நான் பார்த்து அலற அட்டைப்பூச்சி வந்து அங்க இருக்கும், நான் தினமும் கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிற நாய் வந்து அதே இடத்துல இருக்கும், அப்புறமா வந்து இப்படி பல என்னுடைய ரசனைக்குரிய விஷயங்கள் பலதை சொல்லிட்டு கடைசியா அந்த கவிதையை வந்து இப்படி முடிச்சிருப்பேன். அடுத்த ஆண்டும் வசந்தம் ஆர்ப்பாட்டமாய் வரும், நான் மட்டும் மனமாகி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ஒரு பெண் வாழ்ந்த வாழ்க்கையும், ரெண்டாவதா அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பதற்றமும் கலந்ததுதான் என்னுடைய ஒரு முதல் கவிதை. அந்த முதல் கவிதை தொடங்கி இன்றைக்கு எழுதியிருக்கிற என்னுடைய துரோகத்தின் நிழல் அப்படின்ற அந்த கடைசி கவிதை வரைக்கும் இந்த வாழ்வில் பெண் என்பதற்கான ஒரு பங்கும், பெண் என்பதற்கான அந்த வலிமையும் தீட்சண்யம் மட்டுமே என்னுடைய கவிதைகளினுடைய பாடுபொருளாக இருந்து வந்துகிட்டே இருக்கு. அது என் வழியாக, என் மகள்களின் வழியாக, என் அம்மாவின் வழியாக நான் உணர்ந்த கணங்கள் மட்டுமே என் கவிதைகளாக, இந்த 6 தொகுப்பினுடைய கவிதைகளாக இருக்கின்றன என்பதே நான் ஒரு முழுமையான பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதனுடைய அடையாளமாக நான் பார்க்கிறேன்.
வெண்ணிலா, பெண்ணியம், பெண்ணுரிமை இவற்றில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
பெண்ணியம் குறித்து நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சுதந்திரமான வீடு. என்னை நான் வந்து வீட்டுக்கு ஒரே மகளா இருந்தா கூட நான் ஒரு பெண் என்று உணர வைக்கிற சூழல் என் வீட்டுக்குள்ள இல்லை. ஏன்னா அப்பா வந்து ஒரு பெரியார் சிந்தனையாளர் அப்படின்ற இயல்பான ஒரு வளர்ப்பா இருக்கலாம், அல்லது நானே வந்து அந்த இடத்த வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து எதுவுமே நான் வந்து கோரி நிக்கல, இது எனக்கு வேணும், இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற கோரி நின்று பெற்றவை என்னுடைய வாழ்க்கை அல்ல. நான் வந்து என்னவாக இருக்கணும் என்று நான் தீர்மானித்து அமைத்து கொண்டதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கை. அப்போ நான் தீர்மானிக்க வேண்டும் என்று எனக்கு அந்த யோசனை வந்தது, நான் வந்து ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் இருக்கிறேன் என்ற புரிதல் மட்டுமே. அந்த பெண் என்பது முழுமையான ஒரு சுய மரியாதையுள்ள ஒரு மனுஷியாக இருக்க வேண்டும் என்பதும், அதற்கேற்ற போல் ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய முதல் தேடுதலா இருந்தது. அந்த தேடுதலின் அடிப்படையில் நான் என்னோடு இலக்கிய உலகில் இயங்கிக் கொண்டிருந்த கவிஞர் மு. முருகேஷை தேர்வு செய்து காதல் திருமணம், வீட்டாருடைய சம்மதத்தோடு நடந்த திருமணம். அப்ப நாங்கள் அமைத்து கொண்ட வாழ்வினுடைய முதல் நோக்கமே அவரவர்களுடைய சுயமரியாதையும் சுதந்திரத்தையும் பாதிக்க கூடாது, ஒருவரை ஒருவர் வாழ்க்கை பாதையிலும் இலக்கிய பாதையிலும் இணைந்து செல்ல வேண்டும் என்பதும் தான். அப்படி அந்த அமைத்து கொண்ட வாழ்க்கையிலிருந்துதான் நான் இன்னும் பல பெண்ணியம் சார்ந்த பெண்ணினுடைய முழுமையை ஒரு பரந்த தளத்தில் பார்ப்பதற்காக என்னுடைய வாழ்க்கை, என் அப்பா அமைத்து கொடுத்ததும் என்னுடைய கணவர் அமைத்து கொடுத்ததுமான அந்த வாழ்க்கையின் பின்புலத்திலிருந்து நான் இயங்கும் போது ஒரு பெண் இழந்து கொண்டிருக்கின்றது என்ன என்பதை என்னால் வந்து உணர முடிந்தது. பல எழுத்தாளர்கள் அவர்கள் எழுத்தாளர்களாக இருந்தால் கூட வீட்டிற்குள் செல்லும் போது அவர்களுடைய மனம் குறுகி போவதை நான் நேரடியாக உணர்ந்திருக்கிறேன். அப்ப இந்த தடைகளும் மற்றவர்கள் அனுபவித்திருக்கின்ற அந்த இரண்டாம் இடமும் என்னை வந்து தொடர்ந்து இம்சிக்கொண்டே இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பெண்ணியம் சார்ந்த கோட்பாடுகளை வாசித்தது. எத்தனையோ கோட்பாடுகளை நாம் வாசித்திருந்தாலும் ஒரு எழுத்தாளராக ஒரு கவிஞராக எனக்குள் உருவான அந்த கொள்கைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பிதான் முதன் முதலில் பெண்ணியம் சார்ந்த கட்டுரைகளை வந்து எழுத தொடங்கினேன். அப்படி ஒரு நீண்ட நெறிய பாரம்பரியத்தில் நாம் எதிர்பார்க்கும் பெண்ணிய சிந்தனையினுடைய துவக்கமாக இருக்கிறது பாரதி தொடங்கி இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற பல பெண்கள் வரைக்கும் நம்ம வந்து அந்த சிந்தனையினுடைய நீட்சியை வந்து பார்க்க முடியும். இதனுடைய மொத்த வடிவமா தான் அந்த கட்டுரை தொகுப்பு வந்து வெளிவந்திருக்கு.
தங்களது படைப்பான பிருந்தாவும் இளம்பருவத்து ஆண்களும் என்ற சிறுகதை தொகுப்பு குறித்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
ஏற்கனவே என்னோட ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து வந்திருக்கு. அது முழுக்க முழுக்க ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணினுடைய மன உணர்வுகள் சார்ந்த ஒரு தொகுப்பு. அது ரெண்டாவது என்னுடைய சிறுகதை தொகுப்பு வந்து பிருந்தாவும் இளம் பருவத்து ஆண்களும். இதுல வந்து இந்த பிருந்தாவும் இளம் பருவத்து ஆண்களும் அப்படின்றது வந்து ஒரு பொது தலைப்பின் கீழே ஏழு சிறுகதைகளை வந்து நான் வச்சிருக்கேன். அந்த சிறுகதைகளினுடைய மொத்த கதாபாத்திரத்தின் பெயர்களும் பிருந்தா. அந்த கதையினுடைய மையம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை தான் வாழ நேர்கின்ற சூழலில் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் தன்னுடைய விளையாட்டு தோழர்கள் தோழிகள் மத்தியில் அல்லது தன் பள்ளியில் சந்திக்க நேர்கின்ற ஆசிரியர்கள் மத்தியில் எப்படியோ ஒரு கணத்தில் ஏதோ ஒரு கணத்தில் அவள் ஒரு பாலியல் வன்முறையை, அது ரொம்ப மிக லேசானதோ தலையை தடவி கொடுப்பதோ ஒரு முத்தம் கொடுப்பதில் தொடங்கியோ அதிகபட்சமான வல்லுறவுக்கு உட்படுத்துவது வரைக்கோ ஏதோ ஒரு வகையில் அவள் வந்து அந்த பாலியல் வக்கரத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறாள். இதை மையமாக கொண்டு அந்த ஏழு கதைகளையும் நான் வந்து ஒரே இழையில் வந்து கோர்த்திருக்கேன். இவ்வளவு தாக்கங்களுக்கு உள்ளான ஒரு பெண்ணினுடைய மனதில் ஒரு ஆண் என்பவனினுடைய பிம்பமாக என்ன இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வைத்து என்னுடைய ஏழாவது கதையினுடைய முடிப்பு. இந்த மாதிரி தொடர்ந்து அவள் வன்முறைக்கு உள்ளாக உள்ளாக அவள் வெளி உலகத்தில் ஒரு ஆணோடு அன்பு கொள்ள நினைத்தால் கூட அவள் சந்தித்த வன்முறைகள் ஒரு ஆணோடு இயல்பாக பழகுவதற்கான மனத்தடையாகவே அவளுக்கு தொடர்ந்து இருப்பதை இந்த ஆறு கதைகளினுடைய பின்னணியை ஏழாவது கதையாக ஒரு கதையை வைத்திருக்கிறேன். இந்த ஏழு கதையும் சேர்த்து பிருந்தாவும் இளம் பருவத்து ஆண்களும் என்ற ஒரு பொது தலைப்பு. அந்த ஏழு கதைகளோடு சேர்த்து இன்னும் பல பெண்கள் குறித்த ஒரு கதைகளையும் சேர்த்து மொத்தம் 14 கதைகளோடு கூடிய அந்த தொகுப்பு வந்து வெளிவர இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கதைகள் என்னவென்றால், இன்றைக்கு கிராமங்களில் இந்தியா வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் அல்லது வந்து வல்லரசாவதில் பல போட்டிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கும் கிராமங்களில் பெண்ணுக்கு கழிப்பறை வசதி இல்லாத சோகம் ஒவ்வொரு கிராமத்திலும் நடைபெற்று கொண்டு, அப்படி ஒரு பள்ளியில் கழிப்பறை வசதி இல்லாத ஒரு பெண் குழந்தை படுகின்ற பாட்டை வெளிய என்ற ஒரு சிறுகதையாக வந்து எழுதிக்கிறேன். அது ஆனந்த விகடனின் நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதை என்ற வரிசையில் என்னுடைய அந்த கதையும் அது குறித்து ஒரு கவிதையும் வந்து வெளியானது. அதே போல பள்ளிகளில் வந்து கழிப்பறை வசதி இல்லாமல் பெண் குழந்தைகள் படும் பாட்டை பத்தி நான் வந்து ஆனந்த விகடன்ல வந்து ஒரு பெரிய நீள் கவிதையை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை படித்துவிட்டு பிறகு இந்த கதையும் படித்துவிட்டு அன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருந்த டாக்டர் எம் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து உடனடியாக இந்த கவிதையை எழுதியது யார் என்று தேடி கண்டுபிடித்து எங்கள் பள்ளிக்கு வருகை தந்து எங்கள் பள்ளியில் இருந்த கழிப்பறை பற்றாக்குறையை நீக்குவதற்காக உடனடியாக எங்கள் பள்ளியில ஏறக்குறைய 2000 பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஆனால் அந்த 2000 பெண் பிள்ளைகளுக்கு மொத்தம் 6 கழிப்பறைகள் மட்டுமே இருந்தன. அந்த போதாமையை கண்டுபிடித்து அவர் உடனடியாக 900,000 ரூபாய் நிதி உதவி உடனடியாக கொடுத்து எங்களுடைய பள்ளிக்கு 12 கழிப்பறைகள் கட்டுவதற்கான உதவியை அவர் அன்றே செய்தார். என்னுடைய கவிதைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும்.
வெண்ணிலா, தங்களது கட்டுரைகள், கவிதைகள், பெண்ணுரிமை ஆர்வம் இவை பற்றி தொலைபேசி வழியாக எமது வத்திக்கான் வானொலி நேயர்களோடு விரிவாக பகிர்ந்து கொண்டீர்கள். தங்களது எழுத்துப்பணி வளரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
புது வாழ்வு எனக்கு இந்த பொன்னான தேவனை புகழ்ந்தே நெஞ்சம் புகழ்ந்தே. புது வாழ்வு எனக்கு இந்த பொன்னான தேவனை புகழ்ந்தே நெஞ்சம் புகழ்ந்தே. புது வாழ்வு எனக்கு இந்த பொன்னான தேவனை புகழ்ந்தே நெஞ்சம் புகழ்ந்தே. புகழ்ந்தே நெஞ்சம் புகழ்ந்தே. புகழ்ந்தே நெஞ்சம் புகழ்ந்தே. தாழ்நிலை நின்றேன் என்னை நினைந்தார் புகழ்ந்தே. தத்தளித்த என் வாழ்வினை மீட்டார் புகழ்ந்தே. வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார் புகழ்ந்தே. வையகன் என்னை வாழ்த்திடச் செய்தார் புகழ்ந்தே.
ஒரு எழுத்தாளர் உருவாகும் முறை வத்திக்கான் வானொலியில் தொலைபேசி வழியாக இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் திருமதி வெண்ணிலா வந்தவாசி.